மலேசியாவிலே நாடற்ற நிலையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் சுமார் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நீங்க மதிப்பிடுறீங்க?
உண்மையான கல்குலேஷன் இது வரைக்கும் எங்களுக்கு சரியான முறையில எங்களுக்கு வழங்கப்படுதுனா, நாங்க அந்த கவர்மெண்டோட பாலிசிஸ் அது இப்படி இருக்கிறதுனால வழங்க, ஆனா ஏற்கனவே நம்ம எதிர்பார்க்கறது வந்து நத்திங் லெஸ் தென் 100,000 பீப்புள் இட் மஸ்ட் பி தேர் ஸ்டேட்லெஸ் பீப்புள் இருக்கணும். என்னுடைய கல்குலேஷன் படி நாங்க செய்யற ஒவ்வொரு சிறு சிறு ரெஜிஸ்ட்ரேஷன் படி பார்த்தா அட்லீஸ்ட், ஆனா இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா யூனியன் ஷேர்ல வந்து 40,000 பீப்புள் ரிப்ரவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னுக்கு 3,00,000 பேருன்னு நிறைய மத்த என்ஜிஓக்கள் சொல்லியிருக்காங்க, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அவங்க சொல்லியிருக்காங்க.
இந்த தமிழ் மக்கள் எவ்வளவு காலமா நாடற்றவர்களாகவே மலேசியாவில் இருந்து வராங்க?
உண்மையை நிலவை நீங்க நிலவரம் நீங்க பாத்தீங்கன்னா, மலேசியாவை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் அதாவது இந்தியர்கள் இங்க வந்தவங்க வந்து பெரும்பகுதியில் வந்து 1800 18th நூற்றாண்டுல 17th நூற்றாண்டு அடுத்து 19th நூற்றாண்டுல வந்து வரவழைக்கப்பட்டாங்க. இங்க வந்து ரப்பர் தோட்டங்கள் உருவாக்குறதுக்கும் இந்த நாடை மேம்படுத்துறதுக்கும் வந்து பிரிட்டிஷ்காரர்களாக அழைக்கப்பட்டு வந்தாங்க. அந்த டைம்ல இருந்து நாடு விடுதலை பெற வரைக்கும் வந்து அவங்களுக்கு எந்த விதமான ஆவணங்களும் கிடையாது. அதை அடுத்து வந்து நாடு விடுதலை பெற்றவர்கள் வந்து ஆவணங்களை வந்து ரிஜிஸ்டர் பண்றோம் சொல்லிட்டு அப்பயே நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பகுதியினருக்கு வந்து எந்த விதமான ஆவணங்களும் வழங்காம, ஏன்னா அவங்களுக்கு குடியுரிமை வழங்காம வச்சிருந்தாங்க. 1969 கூட இங்க இரவல் தலைவர்கள் பொழுது நிறைய பேரை வந்து இந்தியாவுக்கே அனுப்பி வைத்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஆவணங்கள் வழங்காததுக்கு வந்து காரணங்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பதிவு நடவடிக்கை நடந்து செய்தோம் ஆனா அவங்க வரல செய்யல போனாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஜெனரேஷன் பத்தி நம்ம பேசி நம்ம வந்து, ஏன்னா இன்றைக்கு வந்து நாடு விடுதலை பெற்று 50 ஆண்டுகள் 56 ஆண்டுகள் ஓடிடுச்சு. ஸோ அந்த பழைய அந்த அந்த ஜெனரேஷன் வந்து அந்த ஜெனரேஷன் கேப் வந்து பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அது ஒதுக்கி வைத்து விட்டு இன்றைக்கு பேசணும்னா இன்னும் குழந்தைகள் அதாவது அவங்களுடைய தலைமுறை குழந்தைகள் இல்லைன்னா எஸ்டேட்ல வசிக்கிற உள்புற மக்கள் வந்து இன்னும் பதிவு படப்படாம சில பேர் இன்னும் தொடர்ந்து இருந்துகிட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க.
இவங்க தங்களை வந்து மலேசிய பிரஜைகளா பதிவு செய்துக்கிறதுல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது?
குறிப்பாக எங்க பிறந்தார்கள், குறிப்பாக இன்றைக்கு பாத்தீங்கன்னா மருத்துவமனையில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியான ஆவணங்கள் இருக்கும். சில உள்புறம் எஸ்டேட் அதாவது எஸ்டேட்ல தோட்டப்புறங்களை பிறக்கும் போது அவங்களுக்கு ஆவணங்கள் இருக்காது, அந்த அதிகாரிகள் அங்கே இருக்க போறதில்லை. அது ஒன்று. இரண்டாவது வந்து அவங்களுடைய தாய் தந்தருக்கு பதிவு அவங்களுக்கு ஆவணங்கள் இல்லாததுனால குழந்தைகளுக்கும் ஆவணங்களும் வழங்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை வந்து அரசாங்கம் வச்சுக்கிட்டுருக்காங்க.
இவர்களுக்கு பிரஜா உரிமை வழங்குவதில் அரசாங்க கொள்கை வந்து அதை தடுக்கிற மாதிரி அங்கே இருக்குதா?
இங்க அரசாங்க கொள்கை வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து நிரூபியுங்கள், நீங்க வந்து இந்த நாட்டுல வந்து வாழ்ந்தவர்கள், இந்த நாட்டு பிரஜைகள் சொல்லி அவங்க வந்து அந்த ஓனர்ஸ் ஆஃப் ப்ரூஃப் இருக்குங்களா, அது வந்து தி ஃபுட் பேக் டு த நம்மளுடைய மக்கள் மேல திணிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த மக்கள் வந்து ஏழ்மையிலும் வறுமையிலும் சரியான பொது அறிவும் இல்லாதனால அவங்களுக்கு வந்து அது அந்த ஓனர்ஸ் ஆஃப் ப்ரூஃப் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு வந்து. இன்றைக்கு அரசாங்கத்துடைய கொள்கை அறிக்கை பாத்தீங்கன்னா இதே வந்து கடந்த 10 ஆண்டுகள் இல்ல 15 ஆண்டுகள் மத்தியில நீங்க பாத்தீங்கன்னா மலேசியால வந்து பெரும்பகுதியினர் வந்து நிறைய பேருக்கு வந்து பிறப்பு ஆவண பத்திரங்கள் வந்து சபா என்ற ஒரு மாநிலம் மூலியமா கொடுத்தாங்க. அது பாத்தீங்கன்னா எல்லாமே முஸ்லீம் மெஜாரிட்டியா, ஏன்னா அந்த மாநிலத்துல வந்து முஸ்லீம் அல்லாத மெஜாரிட்டி இருக்கிறதுனால நிறைய முஸ்லீம்களுக்கு வந்து அந்த பிரஜா உரிமை கொடுத்து அந்த மாநிலத்துல வந்து முஸ்லீம்கள் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் பர்டிகுலர் ரேஸ் அண்ட் ஆல்சோ ரிலிஜன், அந்த கொள்கை வந்து இன்னும் அதிகமா இருக்கு.
அதாவது இந்துக்களா இருப்பவர்களுக்கு இது வந்து பாதகமா செயல்படுதா சொல்றீங்களா?
என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியா இருந்து ஒரு மாநிலத்தை நாங்க ஆட்சி பெற்று இன்னைக்கு நானும் ஒரு எஸ்கோ, எஸ்கோனா ஸ்டேட் மினிஸ்டர், இன்னைக்கு தோட்டப்புற மக்களுக்கு வந்து நான் ஒரு ஸ்டேட் மினிஸ்டரா இருக்கிறேன். இருந்தும் நான் வந்து என்ன கவனிக்கிறேன்றேன்னா இந்த மத்திய அரசாங்கத்துடைய அடக்குமுறை கொள்கைகள் அவங்களுடைய திணிக்கப்பட்ட அந்த கொள்கைகளில் பார்த்தீங்கன்னா நாடு விடுதலை பெற்றிருந்த இன்றைய வரையில வந்து இது பெருவாரியாக அவங்க வந்து ரொம்ப பாதிப்பு கொடுத்துருச்சு.
நாடற்ற நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் அங்கே எதிர்கொள்றாங்க?
சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தையிலிருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா அரசாங்க பள்ளிக்கூடங்களை சேர முடியல, அப்புறம் அதுக்கு மேலே அவங்க கல்வி தொடர முடியாத ஒரு சூழ்நிலை, நல்ல கல்வி தர முடியல. அடுத்து அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது ஒரு வீட்டு மனை வாங்க முடியல, ஒரு பேங்க் போனால் ஒரு அக்கௌண்ட் திறக்க முடியல, ஒரு பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து அப்போ ஒரு பணம் போட முடியல, ஒரு வேலை கேட்டு போகும்போது வேலை வந்து அதுக்கு தகுந்த அனுகூலங்கள் அதாவது தி பெனிஃபிட் ஆஃப் இஃப் யூ பீங் ஈவன் ஃபாரினர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மிட்னு ஒன்று இருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு ஜாப் கிடைக்க முடியும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நாடற்ற நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து எந்த விதமான வேலை வாய்ப்புகளும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நீங்க பாக்குறீங்க. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழர்கள் குறிப்பாக சவுத் இந்தியன்ஸ் இந்த மலேசியால வந்து கடந்த 57 ஆண்டுகளாக ரொம்ப அவதிப்பட்ட ஒரு இனமாக இருந்து வாழ்ந்து வந்திருக்காங்க.
தற்போது நாடற்றவர்களுக்கு பிரஜா உரிமை வழங்க முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் அங்க எந்த விதத்தில் நடந்துகிட்டு இருக்கு?
இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ஜிஓ அதாவது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இந்தியன் பேஸ் ஆர்கனைசேஷன் அவங்களோட சுயமுயற்சியில சில பேர் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதை அடுத்து வந்து அரசாங்கம் வந்து பெரிய அளவுல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கண் துடிப்பு நாடகங்களோட அவங்க நிறைவேற்றிட்டு இருக்காங்க. அரசாங்கம் வந்து நாங்க செய்யறோம்னு சொல்லிட்டு பெரிய அளவுல அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்க இன்னும் முஸ்லீம் தகவல் பண்ணி செய்யறாங்க, உதவி செய்யறாங்க. அதாவது இன்னைக்கு வந்து இன்னைக்கு குறிப்பா பங்களாதேஷ் மக்கள் பாகிஸ்தானியர்கள் இவங்க வந்து கடந்த 20 வருடங்களாக மலேசியாவுக்கு வந்து நிறைய வெளிநாட்டு தொழிலாளர்களோட மேம்பாடு அவங்க வந்து செய்யும்போது அவங்களுடைய இங்க திருமணம் செய்து அவங்களுக்கு பிறந்த பிள்ளை இவங்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி என் கண்ணுக்கு தோணுது. நாங்க என்ன பாக்குறோம்னா நான் என்ன நான் பர்சனலா இந்த மாதிரி ஆவணங்கள் எடுத்துட்டு நான் வந்து நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் போகும்போது வந்து ரொம்ப அலைக்கழிக்கப்படுறாங்க. அந்த பியூரோக்ராசி அண்ட் ஆல்சோ த ரேட் கெட்டிங் மோர் டைட்டர் இட்ஸ் நெவர் பீன் ரிலாக்ஸ்ட். மிகவும் கடினமாகிட்டு இருக்கிறாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்றது வந்து அவங்க சொல்லப்படுறது வந்து பத்திரிகையிலும் சரி ஒரு அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கத்துடைய கொள்கையிலும் சரி அவங்க சொல்லும் போது ரொம்ப சுலபமாக இல்ல இந்த நாட்டில் பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஆவணங்கள் செய்யப்படுறோம்னு சொல்றாங்க. ஆனா உண்மையின் நிலைமையை நான் பார்க்கும்போது வந்து பாராபட்சங்கள் வந்து ரொம்ப அதிகமாக தெரிகிறது.